சொர்க்கம் நரகம் பற்றிய இஸ்லாத்தின் கருத்து என்னுடைய அருமை நண்பர் சிம்மபாரதி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். சொர்க்கம் நரகம் பற்றிய இஸ்லாத்தின் கருத்து, அது சொர்க்கம் நரகம் பற்றிய இஸ்லாத்தின் கருத்து அப்படின்னு வச்சுட்டாரு. அதை பற்றி எந்த விதமான ஒரு ஆட்சேபனையோ அல்லது ஐயப்பாட்டையோ எழுப்பவில்லையே, அதை சொன்னால் நன்றாக இருக்கும். எந்த அம்சத்தை நான் அதிலே சொல்ல வேண்டும்? தயவு செய்து அருமை நண்பர் சிம்மபாரதி அவர்கள், ஐந்து முறை தொழுது சமுதாயத்திற்கு எதுவும் செய்யாதவருக்கு சொர்க்கமாகவோ, அடுத்துதான் கேட்கறீங்களா? அல்லது சமுதாயத்திற்கு நல்லது புரிந்து சரியாக தொழுகை மேற்கொள்ளாத இஸ்லாமியருக்கு சொர்க்கமா? இது அருமையான ஒரு கேள்வி, இதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். இது நிறைய பேர் இதை வந்து நினைக்கிறாங்க, இந்த கேள்விய மனசுக்குள்ள. அதாவது ஐந்து முறை தொழுது சமுதாயத்துக்கு எதுவும் செய்யாதவர், செய்யாதவர் மட்டும் இல்லங்க, நீங்க சமுதாயத்துக்கு குந்தக விளைவுகிறவங்களா இருக்கலாம். அஞ்சு வேலை தொழுதுட்டு செய்யாம இருந்தாலும் பரவாயில்லையா, உதவி செய்யலாம் பரவாயில்ல, உபத்திரம் செய்யாம இருந்தா போதும்ல. அது அஞ்சு வேலை தொழுதுட்டு சமுதாயத்துக்கு இது பண்றவன், தீங்கு செய்யறவன் இருக்கிறான், சும்மா ஒண்ணும் செய்யாம சும்மா வெந்ததை தின்று வெளிவந்தா சாகும் என்று சோட்டால் அடித்த பிண்டங்களா வாழறவங்களா இருக்கிறாங்க, புரியுங்களா? அப்புறம் இன்னொருத்தன் இருக்கான், நீங்க சொல்ற மாதிரி ஐந்து வேலை தொழுறது இல்ல, ஆனா வந்து அவன் சமுதாயத்துக்கு நல்லது செய்யலாம். இதுல அதாவது இதுல வந்து ரெண்டு பாயிண்ட், இஸ்லாம் வந்து ரெண்டு விஷயம், மூணு விஷயம் சொல்லுது. ஒன்னு என்னன்னு கேட்டா, ஹுகூக்கு நஃப்ஸ், தனக்கு தன்னுடைய உரிமைகள், தன் மேல தனக்கு இருக்கிற உரிமை. உதாரணமா நம்ம கண்ணுக்கு நம்ம மேல ஒரு உரிமை இருக்கு, அதுக்கு தூக்கத்தை கரெக்டா அந்த நேரத்தில் கொடுத்துடணும், கொடுக்காட்டி அதாவது சித்திரவதை செஞ்சதா அர்த்தம். இது ஒன்னு. ரெண்டாவது வந்து அதிகாரிகளுக்கு உள்ள உரிமை, மற்றவங்களுக்கு, மற்ற மனிதர்களுக்கு நாம் அவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற உரிமை, மற்ற மனிதர்களுடைய உரிமைகளை பறிக்க கூடாது இஸ்லாத்துல. எல்லா மதங்களையும் உண்டு, நான் சொல்றேன், அதை ரொம்ப வலியுறுத்துகிறது இஸ்லாம். நாங்க மற்றவங்களுடைய உரிமைகளை பறிச்சிங்கன்னா உங்களுக்கு அவர் உங்களை மன்னிக்காதவரை மன்னிப்பே கிடையாது. ஆயிரம் முறை இறைவனத்தில் எப்போ நீங்க மன்றாடி மன்னிப்பு கேட்டாலும் அந்த இறைவன் எப்பொழுது மன்னிப்பான் என்று கேட்டால், உன்னால பாதிக்கப்பட்டவர் யாருடைய உரிமையை நீங்க பறிச்சிங்களோ அவர் உங்களை மன்னிக்கணும், அப்பத்தான் அந்த இறைவன் மன்னிப்பான். இன்னொன்று என்ன இருக்குன்னு கேட்டா, ஹுகூக்குல்லா, அதாவது இறைவனின் உரிமைகள், நம்மை படைத்த அந்த இறைவனுக்கு சில உரிமைகள், அவனுக்கு நம்ம மரியாதை செய்யணும், அவனை நம்ம வணங்கணும், அவன் முன்னால நம்ம வந்து இறைஞ்சி வேண்டு மன்றாடி வேண்டி அவனுக்கு அவனுடைய அருளை கேட்கணும். இதெல்லாம் என்ன இருக்கு? இறைவனுடைய உரிமைகள். அப்போ இந்த இறைவனுடைய உரிமைகள் இருக்குல்ல, இந்த உரிமைகள்ல ஒன்றுதான் இந்த தொழுகை என்பது. இந்த ஐந்து வேலை ஒருத்தர் தொழில் அவன் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த இறைவன் மன்னிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அது அவனுடைய இஷ்டம், மன்னிக்கிறது மன்னிக்காது இறைவனுடைய இது. அவன்கிட்ட நம்ம போய் கேட்கலாம், இறைவா ஐந்து வேலை நான் தொழல, அதனால என்னை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனா சமுதாயத்துக்கு ஒண்ணுமே செய்யாம சமுதாயத்துக்கு செய்ய முடியாத நேரத்திலையும் சும்மா இருந்துட்டு, அல்லது உள்டாவ வந்து சமுதாயத்துக்கு தீங்கு பண்ணிட்டு இருந்தான் பாருங்க, அஞ்சு வேலையும் தொழுதுட்டு, அவனை இறைவன் மன்னிக்க மாட்டான், அந்த சமுதாயம் அவனை மன்னிக்காத வரைக்கும். அவங்க அதனால பெரும்பாலான வாய்ப்பு சொர்க்கத்துக்கு போறதுக்கு ரெண்டாவது ஆள் தான் இருக்குது. யாரு? தொழாம இருந்துட்டு சமுதாயத்துக்கு நல்லது செய்யறாரு இல்லையா, அது உத்தரவு செய்யாம இருக்கிறாரு, அவரு போனா இருக்கு. ஆனால் தொழுது கொண்டு இந்த மாதிரி தான் செய்யறவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்திருக்கிறது. இதுதான் இஸ்லாத்துடைய முடிவு.
சமுதாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்த வச்சு நான் கருத்து சொல்ல விரும்புறேன். பல சரித்திர சம்பவங்களை, இஸ்லாமிய சம்பவங்களை பார்த்தீங்கன்னா, சமுதாய சேவை, மற்ற உயிரினங்களுக்கு செய்யக்கூடிய அந்த சேவைகளுக்கு இறைவன் அல்லாஹ்வும் மிக முக்கியத்துவம் கொடுத்தது. ஒரு இறைநேசர், அவர் மரணம் அடைந்துட்டார், மரணம் அடைந்து சில காலத்துக்கு பின்னால அவருடைய நண்பர்களே கனவுல வர்றார். அப்ப கனவுல வரும்போது அந்த நண்பர் கேக்குறாங்க, இறைவன் உங்களை எப்படி நடத்தினான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அந்த கேட்கும் அந்த இறைவேசர் கூறுகிறார், உங்களுக்கு நீங்க தொழுகை நான் இறைவனிடம் கேட்டான், நான் ஏன் உனக்கு சொர்க்கத்தை தந்தேன் தெரியுமா, ஏன் உங்களை சொர்க்கவாதியா புரிஞ்சு கொண்டேன் தெரியுமான்னு சொன்னோன்னு, நான் நிறைய தொழுதேன் பூமியில இருக்கும் பொழுது, உன்னை தொழுதேன், உனக்கு பக்தியா இருந்தா அதன் காரணமா தானே, அதன் காரணம் நல்ல நிலைகள் தந்திருக்கிறேன், அது ஒரு விஷயம். ஆனா உன்னை ஏன் நான் சொர்க்கவாதியா எப்படி புரிஞ்சு கொண்டேன் தெரியுமா, நீ அந்த நகர வீதியில போகும் பொழுது ஒரு கடுமையான குளிர் நேரம், அந்த குளிர் நேரத்துல ரோட்ல ஒரு பூனை குளிர் தாங்க முடியாம அதை சுருங்கி போய் படுத்து கிடந்தது. நீ அந்த பூனையை எடுத்து உன்னுடைய கோட்டுக்குள்ள வச்சு அதற்கு கதகதப்பு ஊட்டி அதை நீ வெளியே விட்டாய், அந்த உயிரினத்துக்கு நீ கருணை காமிச்சதுனால நான் உன்னை சொல்கிறாதியா புரிஞ்சு கொண்டேன் சொன்னாங்க. அப்ப சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, மற்ற உயிரினங்களுக்கு செய்யக்கூடிய அந்த சேவை இருக்கு பாருங்க, இதை வந்து அல்லாஹ் ரொம்ப மதிக்கிறோம்.
ஒரு இறை நேசர், ஒரு இறை தூதுவர். எப்படி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்களோ அவருக்கு முன்னால வந்த ஒரு இறை தூதுவர் அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யாருல்லா நீ என்னை கொண்டு திருப்தி அடைந்தாலும் என்று நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்ப அந்த இறைவன் அல்லாஹ்ட்ட நீ ஒரு 1000 பேர் முஸ்லீமா ஆக்குங்க அப்பதான் புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லல. அப்ப சொன்னாங்க பக்கத்தில் இருந்து ஒரு ஏழையை காமித்து, அந்த ஏழையை பாருங்க அவர் உங்களை கொண்டு திருப்தி அடைந்தால் நான் திருப்தி அடைகிறேன் அப்படின்னு. அப்ப நம்பிக்கை சொல்லப்படி வார்த்தை என்ன, உங்க சகோதரன் திருப்தி அடையணும். அப்ப அந்த சமுதாயத்தை செய்யக்கூடியது ஏழைகளுக்கு செய்யக்கூடியத இதை இறைவன் மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கான். இந்த ஏழைகளுடைய உறவினர்கள், இந்த உறவினர்கள் விஷயத்துல யாரா நீங்க பாராமுகமா இருந்து ஆனால் உங்களுடைய தொழுகை உங்களுடைய நோன்பு உங்களுடைய எதுவும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டான். அப்ப சமுதாயத்துல ஏழை இவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்காக ஒரு சேவைகள் செய்யறத இஸ்லாம் மிக அருமையாக ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது என்பதை அந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறேன்.